بسم الله الرحمن الرحيم.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. قال رسول الله صلى الله عليه وسلم: اقرأ القرآن فإنه يجيء يوم القيامة شفيعا لأهله. رواه مسلم. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே، அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமளை எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய ரமலான் மாதம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தால் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன என்பதை இந்த ஹுத்துபாவில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே، குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை நான் சொல்வதற்கு முன்னால் அடிப்படையாக நம்மீது அல்லாஹ் செய்த நியமத்துகளை முதலில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவன் செய்த நியமத்துகளை திருமறை குர்ஆனில் பறைசாட்டுகிறான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا، உங்கள் மீது அவன் செய்த அல்லாஹ் செய்த நியமத்துகளை நீங்கள் எண்ணினால் லா துஹ்சூஹா، அவைகளை உங்களால் எண்ணி முடித்துவிட முடியாது. அப்ப எண்ணற்ற நியமத்துகளை வாரி வாரி வழங்கியிருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அதில் முக்கியமான நியமத்தை என்ன என்று சொன்னால் நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே. நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. அதுபோன்று செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே، அது ஒரு அருள் கொடை. ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே، ஆரோக்கியம் மிகப்பெரிய அருள் கொடை. இப்படிப்பட்ட நியமத்துகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோன்று சஹாபாக்கள் அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நியமத்துகளை அல்லாஹ் அதிகமாக கொடுக்கவில்லை. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 5வது ஆண்டு அகல் போருக்காக ஆழமான அகலமான அகலியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தோண்டிக் கொண்டிருக்கிற போது அவங்க சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு، உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு، இது போன்ற சஹாபாக்கள் தோண்டுகிற போது அபூபக்கர் அவர்கள் அந்த பள்ளத்தை தோண்டுறாங்க. அவர்களால் பசி தாங்க முடியவில்லை، அதற்கு மேல் அந்த அகலியை தோண்ட முடியவில்லை. தோண்ட முடியாமல் பசியுடைய உச்சகட்டத்தின் காரணத்தால் அந்த பணியை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு நேர வீட்டுக்கு மனைவியை போய் பார்ப்பாங்க. மனைவியே பசி என்னை வாட்டுகிறது، பசி என்னால் தாங்க முடியவில்லை، எனவே உண்ணுவதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்க மனைவி அவர்கள் தேடி பார்த்து விட்டு சொல்வார்கள்، மா இந்தி இல்லா மா உன், தண்ணீரை தவிர நம்மிடத்திலே எதுவுமே இல்லை என்று பதில் சொல்வார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மிகச்சிறந்த தோழராக இருக்கக்கூடிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போகலாமே، அவங்க வீட்டில் போய் சாப்பிடலாமே، சாப்பிட்டு விட்டு இந்த பசியை போக்கிவிட்டு அந்த பள்ளத்தை தோண்டலாமே என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் பின் கத்தாபுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. போனால் அந்த பாதி வழியில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய வீட்டை நோக்கி வருவாங்க. வருகிற போது அபூபக்கர் அவர்கள் உமர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்பார்கள். உமர் அவர்களே நீங்க எங்க போறீங்க என்று கேள்வி கேட்பாங்க. அதற்கு உமர் அவர்கள் சொல்வார்கள்، அபூபக்கர் அவர்களே நான் அகலியை தோண்டினேன், பசி என்னால் தாங்க முடியவில்லை، பசி என்னை வாட்டியது، மனைவியிடத்தில் உண்ணுவதற்கு உணவு இருக்கிறதா என்று கேட்டேன். என்னுடைய மனைவி சொல்லிவிட்டார்கள் மா இந்தி இல்லாமா உன், தண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லையே، என்று சொன்ன காரணத்தால், பசி தாங்க முடியாத காரணத்தால் உங்களுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய வீட்டுக்கு வந்தால் நீங்கள் உணவளிக்கலாமே என்று வந்து கொண்டிருக்கிறேன் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் அவர்களை பார்த்து சொல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களை பார்த்து, உங்களுடைய நிலை என்னவோ அதுதான் என் நிலையாக இருக்கிறது. நாம் இரண்டு பேரும் நபிகள் நாயகத்துடைய வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டில் போய் சாப்பிடலாம் என்று இரு பேரும் சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய வீட்டுக்கு போக, பாதி வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹை கேட்பாங்க, அபூபக்கர் அவர்களே, உமர் அவர்களே, நீங்க எங்க போறீங்க? கேள்வி கேட்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பசி எங்களை வாட்டியது, உங்க வீட்டுக்கு தான் வர்றோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, உங்களுடைய நிலை என்னவோ அதுதான் என் நிலையாக இருக்கிறது. பசி என்னை வாட்டியது, என்னுடைய மனைவிடத்தில் உண்ண உணவு கேட்டேன், தண்ணீரை தவிர எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே என்னுடைய மிகச்சிறந்த தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய வீட்டுக்கு வரலாமே, உங்களுடைய வீட்டுக்கு வந்து உணவை உண்டு விட்டு அந்த பள்ளத்தை அகலை தோண்டலாமே என்று வந்து கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்ல, அந்த சஹாபாக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய நிலை என்னவோ, உங்களுடைய வறுமை என்னவோ, உங்களுடைய நோக்கம் என்னவோ, அதற்காகத்தான் உங்களுடைய வீட்டை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல, இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பார்கள், பசி நம்மை வாட்டுகிறது, உண்டே ஆக வேண்டும். எனவே அன்றைக்கு இருந்த ஒரு சில வசதி படைத்த சஹாபாக்களில் மதீனாவுடைய சஹாபி அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ அய்யூபில் அன்சாரியுடைய வீட்டுக்கு போகலாமே, அவங்க வீட்டில் போய் சாப்பிடலாமே என்று நபிகள் நாயகம் ஆலோசனை கொடுக்க, மூன்று பேரும் சேர்ந்து அபூ அய்யூபில் அன்சாரியுடைய வீட்டுக்கு போவாங்க. போனால் இவர்கள் வரக்கூடிய அந்த நடையை அபூ அய்யூபில் அன்சாரி அவர்கள் பார்த்து விட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள், அபூபக்கர் அவர்களே வீட்டுக்கு வாருங்கள், உமர் அவர்களே வீட்டுக்கு வாருங்கள் என்று அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மூவர்களையும் வரவேற்று வீட்டிலே உட்கார வைத்துக் கொண்டு, வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு பேரித்த பழத்தை எடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இந்த பேரித்த பழத்தை சாப்பிடுங்கள், அபூபக்கர் அவர்களே, இந்த பேரித்த பழத்தை சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த பழத்தை உண்ணாமல் கொஞ்சம் பேரித்த பழத்தை எடுத்து அபூ அய்யூபில் அன்சாரியுடைய கையிலே கொடுத்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், அபூ அய்யூப் அவர்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா அவர்கள் மூன்று நாட்களாக உண்ணவில்லை, மூன்று நாட்களாக உண்ணாமல் என் மகள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறாள், எனவே பசியால் வாடுகின்ற என் மகளுக்கு இந்த பேரித்த பழத்தை கொடுத்து விட்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அதுபோன்று அபூ அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேரித்த பழத்தை ஃபாத்திமா நாயகி கொடுத்தாங்க, மீதியை மூவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள் என்ற வரலாற்று செய்திகளை பல்வேறு முஹத்தித்கள் தங்களுடைய கிதாபுகள்ல பதிவு பண்ணிருக்கிறாங்களே. என் அருமை சகோதரர்களே, இந்த பொருளாதாரம் என்ற நியமத்துகளை பொறுத்தவரை நபிகள் நாயகத்தின் மீது செய்யாத அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் மீது செய்யாத இந்த நியமத்துகளை நம்மீது அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே இந்த நியமத்துகளுக்கு நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால், அவன் எதை சொன்னானோ அதற்கு நாம் அப்படியே கேட்டு அவர்களுக்கு நாம் கட்டுப்படுவது. உதாரணமாக வரக்கூடிய மாதம் ரமலான் மாதம் என்ற காரணத்தால், ரமலான் மாதம் ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி, ஏனைய மாதங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணி பார்த்து குர்ஆன் வந்து அதிகமா ஓதணும். குர்ஆன்லயே எப்படி தொழுவுங்கள் நோன்பு வையுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கட்டளை போடுகிறானா இல்லையா, நம்முடைய வேலைகளை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு ஜும்மாவிற்கு வந்திருக்கிறோமே, ஏன் வந்திருக்கிறோம்? ஜும்மா என்பது கட்டாயமான கடமை, அந்த கட்டாயமான கடமைக்கு கட்டுப்படுவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோமே இல்லையா? அதே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதே திருமறை குர்ஆனிலே, குர்ஆன் ஓதுங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக், உங்களை படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையா இல்லையா? அப்ப ஜுமா துலுக எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோ, ரமலான் மாதத்தில் நோன்புகளை நோற்பது எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனில் வந்திருக்கிறதோ, அதே குர்ஆனில் தான் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணத்தால், குர்ஆன் அருளப்பட்ட பல்வேறு நோக்கங்களில் ஒரு முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால் குர்ஆனை ஓதுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, குர்ஆனுக்கு அரபியில் திருமறை குர்ஆன்ல குர்ஆன் என்ற பெயரை மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், குர்ஆனுடைய ஒரு பெயர் அல் கிதாப் என்பது, அந்நூர் என்பது, அல் திக்ர் என்பது, அல் ஃபுர்கான் என்பது. உதாரணமாக திருமறை குர்ஆன்ல அல் கிதாப் என்று குர்ஆனை சொல்கிறாரா இல்லையா? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, தாலிகல் கிதாபு, இந்த வேதம், இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று பேசுகிறானே. அப்ப குர்ஆனுக்கு ஒரு பேர் என்ன? அல் கிதாப் என்பது. அதே மாதிரி திக்ரு என்று சொன்னாலும் குர்ஆன் தான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த ஸிக்ரை நாமே இறக்கினோம், இந்த ஸிக்ரை நாமே பாதுகாப்போம் என்று பேசுகிறானே. எந்த ஸிக்ர்? திருமறை குர்ஆனாக இருக்கிறது. அப்ப குர்ஆனுக்கு ஸிக்ர் என்ற பெயரும், ஃபுர்கான் என்ற பெயரும், நூர் என்ற பெயரும், அல் கிதாப் என்ற பெயரும், ஷிஃபா என்ற பெயரும், நிறைய பெயர்களை குர்ஆனிலேயே அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி குர்ஆன் பெயரும் இருக்குது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று பேசுகிறானே. குர்ஆன் என்ற வார்த்தை அரபி வார்த்தை, அதற்கு என்ன தமிழிலே பொருள்? குர்ஆனுடைய இந்த அரபி வார்த்தையுடைய மூலச்சொல் என்ன என்று சொன்னால் கரா. கரா என்று சொன்னால் ஓதினான். கரா என்ற மூலச்சொல்லுக்கு என்ன பொருள்? ஓதினான், படித்தான் என்று பொருள். இதிலிருந்து வந்ததுதான் இக்ரா என்று சொல்கிறோமா இல்லையா? கரா என்றால் ஓதினான், இக்ரா என்று சொன்னால் ஓதுங்கள், படியுங்கள் என்று பொருள். குர்ஆன் என்று சொன்னால் ஓத வேண்டியது, படிக்க வேண்டியது, ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டியது, படிக்க வேண்டியது, ஓத வேண்டியது என்று பெயரை மாத்திரம் ஓத வேண்டியது, ஓத வேண்டியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. ஆனால் துருக்வாக்கியமான சூழ்நிலை என்ன என்று சொன்னால், நம்மில் பல சகோதரர்களுக்கு குர்ஆன் ஓத தெரிவதே இல்லை, பல பேருக்கு ஓத தெரிவது இல்லை, சில பேருக்கு ஓத தெரியலாம், ஓத தெரிந்தாலும் தொடர்ந்து டெய்லி ஓதுவது இல்லை. ரமலான் மாதம் வந்துவிட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஓதுகிறோமா இல்லையா? அப்ப ரமலான் மாதம் மாத்திரமல்ல, எல்லா மாதங்களிலேயே குர்ஆன் வந்து அதிகமா ஓதனே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, குர்ஆன் அருளப்பட்டு இந்த ஓதுகிறோமா இல்லையா, இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. அறிவிக்கின்ற சஹாபி உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு வந்து குர்ஆன ஓதுறாங்களோ அவர்களை அதிகமாக அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டுகிறான், அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நரகத்தை விட்டு அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான், அவர்கள் மீது அதிகப்படியான அன்புகளை அல்லாஹ் செலுத்துகிறான் என்பதற்கு இந்த புகாரியுடைய ரிவாயத்து தெளிவான சான்று. என்ன என்று சொன்னால், ஒரு நாள் நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உபை பின் காபி என்கிற சஹாபியை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு தனக்கு முன்னால உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு, உபை அவர்களே, சூரத்துல் பையனாவை நீங்கள் ஓதுங்கள், லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் பையனாவை நீங்கள் ஓதுங்கள், இப்படி எனக்கு முன்னால் சூரத்துல் பையனாவை ஓதுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை போட்டிருக்கிறான், நீங்க உபை பின் காபை கூப்பிடுங்க. உபை பின் காபை கூப்பிட்டு சொல்லுங்க, சூரத்துல் பையனாவை ஓத சொல்லுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. எனவே உபை பின் காபு அவர்களே, நீங்கள் எனக்கு முன்னால் சூரத்துல் பையனாவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை பின் காபு அவர்களுக்கு சொல்ல, இதை கேட்டு ஆச்சரியத்தில் அவர்கள் கேள்வி கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹு சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என் பெயரை சொன்னானா, உபை பின் காபு என்று என் பெயர் அல்லாஹ் சொன்னானா அப்படி கேட்பாங்க. அதுக்கு ரசூலா பதில் சொல்லுவாங்க, நாம் அல்லாஹு சம்மாக்க, ஆம் உன் பெயரை தான் அல்லாஹ் சொன்னான் என்று இவங்க பதில் சொல்லுவாங்க. அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது, மறுபடியும் கேள்வி கேட்பாரு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவனோ ரப்புல் ஆலமீன் அகிலங்களை படைத்தவன், அகிலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் என் பெயரை சொன்னானா அப்படிங்குவாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நாம் அல்லாஹ் சம்மாக்க, ஆம் உம் பெயரை தான் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஃபஜஅல உபை எபுக்கி, உபை என்ற அந்த சஹாபி ஆனந்தத்தால் சந்தோஷத்தால் அழ ஆரம்பித்து விட்டார் என்ற ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் ஃபலாயிலுல் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்புகள் என்ற பாடத்தில் பதிவு பண்றாங்களே, பதிவு பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த உபை பின் காபிர்ங்கிற சஹாபி அல்லாஹ் நேசித்தானே, நேசித்ததின் காரணம் என்ன என்று சொன்னால், இந்த சஹாபி குர்ஆனை அதிகமாக ஓதுவார், இந்த குர்ஆனை அழகாக ஓதுவார், தெளிவாக ஓதுவார். யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியாதோ அவர்களுக்கு இந்த சஹாபி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார் என்ற காரணத்தால் குர்ஆனோடு ஈடுபாடுகளை, குர்ஆனோடு நெருக்கத்தை இந்த சஹாபி வைத்துக் கொண்ட காரணத்தால் இந்த சஹாபி அல்லாஹ் நேசித்திருக்கிறான் என்று இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் அல்லாத எல்லா மாதங்கள்லயே குர்ஆன ஓதணும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அது மாத்திரமல்ல என் அருமை சகோதரர்களே, இன்னொரு நீங்க செய்தியை பார்த்தீங்களாக்க, குர்ஆன் ஓதுறனால நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஃபாயிதா, உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உசைத் என்கிற சஹாபி சொல்லி காட்டுறாங்க, அன்சாரிய சஹாபி, நான் ஒரு நாள் இவனுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை ஓதினேன். இவனுடைய வீடு இரவு நேரமாக இருக்கிறது, விளக்க பத்தி வச்சு குர்ஆனை ஓதுறேன். இவனுடைய வாகனம் வந்து குதிரை, குதிரையை கட்டி போட்டு என்ன செய்யறேன், குர்ஆனை ஓதுறேன். அப்படி குர்ஆனை ஓதுகிற போது குர்ஆனுடைய சப்தத்தை கேட்டு என்னுடைய குதிரை மிரண்டது. நான் அப்படி அண்ணாந்து பார்ப்பேன், மேல இது மாதிரி முகர்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காது, அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியும், சஹாபாக்கள் வீடுகள்ல அண்ணாந்து பார்த்தா வானம் தெரிகிறது, வானத்திலிருந்து மேகமூட்டம் என் வீட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை பார்க்கிறேன், குர்ஆன் ஓதுவதை நிறுத்தினேன், மிரண்ட குதிரை சும்மா நிற்க ஆரம்பித்து விட்டது, வீட்டை நோக்கி மேகமூட்டம் வந்தது, அது மறுபடியும் வானத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. மறுபடியும் இரண்டாவது முறையாக குர்ஆனை ஓதினேன், என் வாகனம் மிரண்டது, வீட்டை நோக்கி மேகமூட்டம் வந்தது, நிறுத்தினேன், அது திரும்பியது, மிரண்டது, நின்று விட்டது. அதற்கு பிறகு நான் குர்ஆனை அந்த இரவிலே ஓதவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த குதிரைக்கு பக்கத்திலே என் மகன் யஹ்யா தூங்கிக் கொண்டிருந்தான். நான் தொடர்ச்சியாக குர்ஆனை ஓதினால் அந்த குதிரை மிரண்டு என் மகன் யஹ்யாவை மிதித்து விடுமோ, என் மகன் மரணித்து விடுவானோ என்ற அச்சத்தின் காரணத்தால் அன்று இரவு அதற்கு பிறகு குர்ஆனை ஓதவில்லை, நிறுத்துகிறேன். நிறுத்தி கரெக்டா சுபு சலாவுக்கு மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி போனேன், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தொழுது விட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த இரவில் இந்த அற்புதமான காட்சியை பார்த்திருக்கிறேன் என்று நான் கண்ட அந்த காட்சியை நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்னேன். சொன்னா அவங்க சொல்லுவாங்க, உசைத் அவர்களே, தில்கல் மலாயிகா, அவர்கள் மலக்குமார்கள். யாரு? மேகமூட்டம் வீட்டை நோக்கி வந்ததே, அது மேகமூட்டம் அல்ல, தில்கல் மலாயிகா, அவர்கள் மலக்குமார்கள். தனத்தில் சௌத்திக்க, உங்களுடைய சப்தத்தை கேட்டு குர்ஆனுடைய ஓசையை கேட்டு வீட்டை நோக்கி இறங்கிய வண்ணமாக வந்த வண்ணமாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு அந்த சஹாபிட்டு சொல்லுவாங்க, உசைத் அவர்களே, நீங்கள் மாத்திரம் ஃபஜ்ர் வரை சுபுஹ் வரை குர்ஆனை ஓதிருந்தால் மலக்குகள் கீழே இறங்கி இருப்பார்களே, மலக்குமார்களை நீங்கள் பார்த்திருக்கலாமே, அப்படிப்பட்ட ஒரு அரிய பாக்கியத்தை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபியை பார்த்து வருத்தப்பட்டு சொன்னாங்க என்ற செய்தியை அதே இமாம் புகாரி அதே ஃபலாயில் குர்ஆன்ல இந்த செய்தியை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, குர்ஆனை ஓதுகின்ற மக்களாக நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாம் வந்து குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புகிறோமே இல்லையா, அதில் நமக்கு மத்தியில் மாற்று கருத்து நிச்சயமாக இருக்காது. ஆனால் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இது கலாமுல்லாஹ், இதில் மாற்று கருத்தே அல்ல என்று வெறுமனை நம்புவது மாத்திரம் நம்பிக்கையின் வெளிப்பாடு அல்ல. குர்ஆனை நம்புவது நீங்கள் நம்பினால் மூன்று வகையில் அதை அமல்படுத்த வேண்டுமாம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குர்ஆனை நீங்கள் குர்ஆன் என்று நம்பினால், நம்புறோமா இல்லையா, இது வந்து அல்லாஹ்வுடைய வேதம் மாற்று கருத்தே இல்ல என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். நம்பிக்கை என்பது முழுமை அல்ல, அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, அந்த கிதாபை நீங்கள் திலாவத்து பண்ண வேண்டும், அந்த கிதாபை குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும். ஓதினால்தான் நம்பிக்கையின் வெளிப்பாடு வருமா? யார் ஓதலையோ ஓத தெரியலையோ அவங்க ஈமான் இல்ல, என்ன இல்ல, அது ஒழுங்கான ஈமான் இல்லை, முழுமையான ஈமான் அல்ல, பலமான ஈமான் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் பிரதிபலிப்பு என்ன என்று நான் சொல்லவில்லை, குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன என்று சொன்னால், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, அதை எப்படி திலாவத்து பண்ண வேண்டுமோ, எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓத வேண்டும். அது மாத்திரமல்ல, அது என்ன சொல்லுகிறதோ, என்ன உபதேசங்கள், என்ன கட்டளை குர்ஆனில் அல்லாஹ் போடுகிறானோ அந்த குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும். அதான் நம்பிக்கையின் வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் என்று நீங்கள் வெறுமனை வாயில் சொன்னால் மாத்திரம் போதாது. நம்புவது என்பது மூன்றில் ஒரு பகுதி, சரியா? நம்புறது மூணுல ஒரு பகுதிங்க. அடுத்த மூணு இரண்டாவது பகுதி என்ன? அதை ஓதுவது. மூணாவது பகுதி என்ன? அதை அமல்படுத்துவது. இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் நம்பிக்கை முழுமை பெறும் என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, குர்ஆன் அருளப்பட்ட முதல் காரணம் என்பது குர்ஆன் ஓதுவது. ஓத தெரிய வேண்டும், ஓத நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சவுதி அரேபியாவில் நீங்கள் ஓதவில்லை, ஓத கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் நீங்க எங்கேயும் ஓத கத்துக்கிற முடியாது. ஏன்னா எந்த நாடுகளுக்கு போனாலே இதை விட மோசமான கேடுகட்ட கலாச்சாரங்கள். மாஷா அல்லா, உங்களை அல்லா சவுதியில் வாழ வைத்திருக்கிறானே, சவுதியில் வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறானே, இது கூட அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம். பக்கத்துல பஹ்ரைனுக்கு போய் பாருங்க, குவைத்துக்கு போய் பாருங்க, துபாய்க்கு இஸ்லாமிய நாடுகள் தான் போய் பாருங்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய மாஹவுல் கலாச்சாரமே நேர தலைகீழாக இருக்கிறது. அப்ப அந்த இஸ்லாமிய மாஹவுலோடு இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு உங்களை அல்லாஹ் ஒன்ற வைத்திருக்கிறானே, ஒன்ற வைத்தும் நீங்கள் குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால், இப்படி ஒன்ற வைத்தும் பல்வேறு தாவா சென்டர்கள் தாயிகளை வைத்தும் குர்ஆனை நீங்கள் ஓதவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். உங்களை நிச்சயமாக அல்லாஹ் சும்மா விட மாட்டான், நிச்சயமா அல்லாஹ் கேள்வி கேட்பா, நிச்சயமா அல்லாஹ் தண்டிப்பா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குர்ஆன் அருளப்பட்ட பல்வேறு நோக்கங்கள்ல முதல் நோக்கம் என்ன? குர்ஆனை ஓதுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதலில் முத்தகீன் என்று போதுங்கள் ஓத வேண்டும். இரண்டாவது, அப்படின்றா என்ன, இந்த ஆயத்துல என்ன அல்லாஹ் சொல்றான், அந்த ஆயத்து என்ன சொல்லுது, அடுத்த ஆயத்து என்ன சொல்லுது என்று இன்றைக்கு தர்ஜுமாக்கள் தமிழிலே வந்து விட்டன, தர்ஜுமாவை தாண்டி தஃப்ஸீர் தமிழிலே வந்து விட்டன. அப்ப நீங்க தர்ஜுமாவை படிக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜும்மாத்துலோய்க்கு வாண்ட அல்லாஹ் சொல்றானே, நோபு வையீர் அல்லாஹ் சொல்றானே, அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், கேட்கிறான், அஃலாய தத்தபரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அவர்களுடைய உள்ளங்களில் சீல் வைக்கப்பட்டு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, குர்ஆன் அருளப்பட்ட இரண்டாவது நோக்கம் என்ன? அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களை பொறுத்தவரை குர்ஆனை ஆராய்ந்து பார்க்காமல் மரணித்திருந்தால் அவர்களை அல்லாஹ் மன்னிக்கலாம். 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமறை குர்ஆன் தமிழிலே வரவில்லை. 70 ஆண்டு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களை பொறுத்தவரை இஸ்லாம் என்று சொன்னாலே நாகூர் அனிஃபா பாட்டு, 100 மசாலா, அதான் என்ன இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு பிந்தி என்ன வந்து விட்டது? தமிழிலே குர்ஆன் வந்து விட்டது. 1, 2 அல்ல ஏறக்குறைய 8க்கு மேற்பட்ட குர்ஆன் தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தஃப்ஸீர் இப்னு கதீர் தமிழிலே வந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்து. இந்த நியமத்துகளை அல்லாஹ் தந்துவிட்ட பிறகு குர்ஆனை படிக்கவில்லை, வாசிக்கவில்லை, சிந்திக்கவில்லை என்று சொன்னால் இந்த நியமத்தை நீ ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று கேள்வி கேட்பானா இல்லையா, விசாரிச்சு தண்டிப்பானா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, இரண்டாவது நோக்க குர்ஆனை வந்து சிந்தித்து பார்ப்பது. மூன்றாவது, நான் ஏற்கனவே சொன்னது போன்றே அதை அப்படியே அமல் பண்ணணும். முடிஞ்ச வர குர்ஆனை நீ படிங்க. புரியுதா இல்லையா? தர்ஜுமா புரியும் இன்ஷா அல்லாஹ். அப்படி புரியும் போதே அதுல அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படி அப்படி என்ன செய்யணும், கட்டுப்படணும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இப்படி குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால், குர்ஆனை சிந்தித்து பார்க்கவில்லை என்று சொன்னால், அதனுடைய உபதேசங்கள், போதனைகள், கட்டளைகள் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், எத்தனையோ ஆண்டுகளாக வருஷ வருஷம் நோன்பு வைக்கிறோம், அப்பப்ப உமராவுக்கு போறோம், ஹஜ் பண்றோம், ஆனால் வெறுமனை சடங்குகளாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த இபாதத்துகளை பண்ணுகிறோமே தவிர நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் இல்லை என்று சொன்னால், செயல்பாடுகளில் மாற்றம் இல்லை என்று சொன்னால், பேச்சுவார்த்தைகளில் மாற்றம் இல்லை என்று சொன்னால், அந்த இபாதத்துகள் எல்லாம் வீணான இபாதத்துகள். இந்த மாற்றங்கள் இல்லை, ஓதவில்லை, சிந்திக்கவில்லை, அமல்படுத்தவில்லை என்று சொன்னால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திருமறை குர்ஆன்ல ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் போடுறான். என்ன எச்சரிக்கை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளை மறுமையில ரெண்டில் ஒன்றை செய்வார்கள். ஒன்னே குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், வகால ரசூலு ஃபுர்கான்ங்கற சூராவுலயே, வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமித்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த ரசூல், எந்த ரசூல், எல்லா மக்களும் வந்து மறுமையில் அலமோதுவாங்கல, நபிமார்களே அங்கே ஒரு பால நரகத்துக்கு மேல பாலம் போடப்பட்டிருக்கு, அந்த பாலத்தை கடக்காமல் சொர்க்கத்திற்கு யாரும் போக முடியாது, நபிமார்கள் அந்த பாலத்திலே கால் வைப்பார்கள், கீழே நரகத்தை பார்ப்பார்கள், பாலத்திலே கால் வைத்து விட்டு நபிமார்கள் கதறுவார்கள், அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், அல்லாஹவே என்னை காப்பாத்தி விடுவாயாக, என்னை காப்பாத்தி விடுவாயாக என்று நானோ நீங்களே அல்ல நபிமார்களே சொல்வார்கள் என்பது இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. இது போன்ற சூழலில் நபிகள் நாயும் சொல்லுவாங்களா, வக்கால ரசூல், இந்த ரசூல் சொல்லுவார், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன் மஹ்ஜூரா, இவர்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். புறக்கணிப்பு என்று சொன்னால் ஓதுவதை நிறுத்தி கொண்டார்கள், ஓதவில்லை, ஓத கற்றுக்கொள்ளவில்லை, சிந்திக்கவில்லை, குர்ஆன் பிரகாரம் அமல் செய்யவில்லை. இவர்கள் எப்படி குர்ஆனை புறக்கணித்தார்களோ அதுபோன்று இன்றைக்கு நீ அவர்களை புறக்கணிப்பாயாக, அவர்களை மன்னித்து விடாதே, அவர்களை பரிசுத்தப்படுத்தாதே, சொர்க்கத்தை கொடுக்காதே, நரகத்தில் தள்ளுவாயாக என்று யார் பதுவா பண்ணுவது? நபிகள் நாயகம் மக்கள்லாம் சிபாரிசுக்கு அலைவாங்கிற சிபாரிசுக்கு அலையும் போது குர்ஆனோடு தொடர்புகளை யார் ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ அவங்களுக்கு ரசூல்லா பதுவா பண்ணுவாங்க என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். நபிகள் நாயகத்துடைய வதுவா மாத்திரம் அல்ல, குர்ஆனே வதுவா பண்ணும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக, குர்ஆன் என்பது நாளை மறுமையில் ரெண்டில் ஒன்றை செய்யும், ஒன்னு ஹுஜ்ஜத்துல் லக, அவங்களுக்காக வாதாடும், அவங்களுக்காக சிபாரிசு பண்ணும், யாருக்கு ஓத தெரியுதோ, யாரு ஓதுனாங்களோ, யாரு சிந்திச்சாங்களோ அவங்களுக்கு, யா அல்லா இவர் என்னைய ஓதுனார் அல்லா, இவருக்கு என்னைய ஓத தெரியும் அல்ல, என்னை சிந்திச்சார் அல்ல, எனவே இவர்களை மன்னிப்பாயாக, இவர்கள் மீது அன்பு காட்டுவாயாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக, சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று அவங்களுக்காக குர்ஆன் என்ன செய்யும், சிபாரிசு பண்ணும். ஔ அல்லது அலைக்க, எதிராக வதுவா பண்ணும், யல்லா இவன் என்னை ஓதவே இல்லை, என்னை ஓத தெரியாது, என்னை சிந்திக்கவே இல்லை, எனவே மன்னிக்காமல் நரகப்படுகுழியில் தள்ளுவாயாக என்று குர்ஆனும் ஒரு பக்கம் வதுவா பண்ணு, நபிகள் நாயகம் மறுபக்கம் வதுவா பண்ணுவாங்க என்று சொன்னால் நஊது பில்லாஹி மினஹா, நம்முடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் அல்லாத எல்லா மாதங்களையும் குர்ஆனை ஓதுகின்ற, அதை சிந்திக்கக்கூடிய, அது பிரகாரம் அமல்படுத்தக்கூடிய, சுருங்க சொல்வதாக இருந்தால் குர்ஆனோடு தொடர்புகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய எல்ல மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, என்னுடைய முந்தைய ஹுத்பாவுல குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். இந்த இரண்டாவது ஹுத்பாவுல ஒரே ஒரு துவாவை மாத்திரம் நான் ஞாபகமூட்டுகிறேன். வரக்கூடிய ரமதான் மாதம் அல்லாத எல்லா மாதங்களையும் கேட்கக்கூடிய அற்புதமான துவா இந்த துவாவை திருமறை குர்ஆனின் சூரத்துல் ஹஷிர் என்று சொல்லக்கூடிய 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். குர்ஆனை படிச்சு பாருங்க, 59வது சூரா ஆயத்து நம்பர் என்ன, 10வது ஆயத்து. அதில் நாம் அதிகமாக கேட்க வேண்டும், அப்படி கேட்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். என்ன துவா என்று சொன்னால், இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக கேட்கக்கூடிய கேட்க வேண்டிய துவா, ரப்ப நஃபிர் லனா வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம் என்கிற துவாவை நீங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ஷால்லா ரமலான் மாதத்தில் உமராவுக்கெல்லாம் போவீங்க, நிறைய இபாதத்து பண்ணுவீங்க, இது அதிகமாக கேட்கணுமா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ரப்ப நஃபிர் லனா, யா அல்லா எங்களை மன்னிப்பாயாக, எங்களை மாத்திரம் அல்ல வலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான், யாரெல்லாம் ஈமானோடு மரணித்து விட்டார்களோ அவர்களையும் என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாக என்று சொல்லிவிட்டு, அதை தாண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, யா அல்லாஹ், ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் எங்களுடைய உள்ளங்களில் நீ கில்லை போட்டு விடாதே. கில்லுனா என்ன? பகமை. கில்லு என்று சொன்னால் விரோதம், பகமை பாராட்டுதல், குரோதம். ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு பார்க்காது போன்று போகிறோமே, சலாம் சொல்லாமல் போகிறோமே, சண்டையோடு இருக்கிறோமே, அந்த வெறுப்பை அரபியில கில்லு என்று சொல்வார்கள். நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொண்ட எங்களுடைய உள்ளங்களில் நீ வெறுப்பை போட்டு விடாதே. வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, எங்களுக்கு மத்தியில் நீ கில்லை வெறுப்பை போட்டு விடாமல் எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவாயாக, பாசத்தை, ஒற்றுமையை, இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. ரப்பனா இன்னக கஃபூர், என்னுடைய ரப்பே, நீதான் மன்னிக்க கூடியவன், நீதான் கிருபை உள்ளவன் என்கிற அழகான துவாவை குர்ஆனில் அல்லாஹ் கற்றுத்தருவதின் நோக்கம் என்ன என்று சொன்னால், இதை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் தருகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, ரப்பனா அஃபிர் லனா வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம் என்கிற துவா உள்பட திருமறை குர்ஆனில் என்னென்ன துவாக்களை அல்லாஹ் பதிவு செய்கிறானோ, பதிவு செய்வதின் நோக்கம் என்னவோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை செஞ்சாங்களோ, செய்ய சொன்னாங்களோ, அதை எப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டி மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல் பண்ணாங்களோ, அப்படி போட்டி போட்டி மனப்பாடம் செய்கின்ற, அமல் செய்கின்ற தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, நாளை மறுமையில மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு, சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار واخر دعوانا ان الحمد لله رب العالمين.